வணக்கம் சுபிநந்தி வர்மன் அவர்களே.
வணக்கம் ரேணுகா.
கடந்த நிகழ்ச்சியில் வேலை தேடும் போது அவற்றிற்கு உஷாராக இருக்க வேண்டும் என்பது பற்றியும் ரெக்ரூட்டர்ஸை எப்படி அணுக வேண்டும் என்றும் விளக்கியிருந்தீர்கள். இன்றைய தினம் இன்னும் இரண்டு விடயங்கள் பற்றி பார்ப்போம். முதலாவதாக, எப்படிப்பட்ட பதில்களை நாங்கள் நேர்காணல்களில் தவிர்க்க வேண்டும்? நிறைய நேர்காணல்களுக்கு செல்வோம், சில பதில்களே எங்களுக்கு அந்த வேலையை கிடைக்காமல் செய்துவிடும். எனவே எப்படிப்பட்ட பதில்களை நாங்கள் தவிர்க்க வேண்டும் என்று விளக்கங்கள்.
நல்ல கேள்விதான். பதில்கள் சிலது ஹாரிங் மேனேஜர்ஸ் நல்லா இரிட்டேட் பண்ணும். ஆகவே அந்த பதில்களை நீங்கள் விலக்கி கொண்டால் அவர்களுடன் கனெக்ஷனை உண்டாக்கி அந்த வேலையை எடுப்பதற்கு உங்களுக்கு சாத்தியக்கூறு கூடுதலாயிருக்கும். என்ன மாதிரி பதில்களை விளக்குவது என்று சொன்னால், நீங்கள் நெகட்டிவ் ஆன்சர்ஸை விளக்குவது நன்று. ஏனென்றால் அவர்கள் இப்படித்தான் இவர்கள் எங்களுடன் வேலை செய்து விட்டு வேறு இடத்தும் போய் எங்களை பற்றி குறை சொல்வார்கள் என்று யோசிப்பார்கள். ஆகவே நீங்கள் உங்களோட கரண்ட் மேனேஜரோட பிரச்சனையோ வேலை தளத்துல பிரச்சனையோ அதுகள் எல்லாத்தையும் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு பாசிட்டிவாக நீங்கள் என்ன செய்ய முடியும், என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்றதை மட்டுமே கூறிக்கொண்டு அந்த நேர்காணல் நேர இன்டர்வியூல செய்யறதுதான் நல்லா இருக்கும் என்று நம்புகின்றேன். அடுத்ததாக லாங் விண்டட் ஆன்சர்ஸ் என்று சொல்லுவார்கள். நீங்கள் அலட்டி கொண்டே போவது போலே என்ன சொல்றீர்கள் என்றே தெரியாம கேட்டுக்கொண்டிருக்கிறவருக்கு அழுத்து போயிடும். எப்படா இவர் இந்த மறுமொழியை சொல்லி முடிப்பார், இவர் என்ன சொல்றார் என்ற அளவுக்கு ஒரு யோசனை பிறக்குமாவது நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது. சுருக்கமாகவும் தெளிவாகவும் உங்களோட ஆன்சர்ஸை கூறுறதுதான் நல்லது. மூன்றாவதாக, ஒன்றுமே பொய் சொல்றதாக இருக்கக்கூடாது. உங்களை ஏதும் டிரெக்டா கேட்டு உங்களுக்கு அந்த திறமை இல்லையோ என்ன இல்லையோ அதை முதலாவது சொல்வது புத்தி. அதை விட்டுட்டு எனக்கு அப்படி செய்யும், நான் எப்படியோ செய்தனா நீ தெரியும் என்றெல்லாம் சொல்வது அது அவ்வளோ சாத்தியக்கூறு இல்லை. ஏனென்றால் நான் முதலாவதாக நீங்கள் பொய் சொல்றதை அவர்கள் கண்காணித்து விடுவார்கள். அப்படி மீறி நீங்கள் அந்த வேலையை எடுத்தாலும் பேந்து அவர்கள் கேட்கறதை நீங்கள் செய்ய முடியாட்டி பேந்து பிரச்சனை வரும். மூன்றாவதாக, எனக்கு எல்லாம் தெரியும், நான் நல்ல கட்டிக்காரன் கட்டிக்காரி என்ற மாதிரி பதில்கள் சொன்னாலும் அதுவும் ஒரு பிரச்சனையா வந்துடும். ஏனென்றால் இவர்கள் ஒன்றுமே புதுசாக படிக்க மாட்டார்கள் என்ற ஒரு கவலை வந்துவிடும் அவர்களுக்கு. ஆகவே உங்களை எடுக்க மாட்டார்கள். கடைசியாக, நீங்கள் வேக ஆன்சர்ஸ் என்ன கூறுகிறீர்கள், சுருக்கமாக சொல்லுகிறீர்கள், ஆனால் அந்த பதிலே என்ன சொன்னார் என்று விளங்காம இருக்கக்கூடும். அல்லாட்டி இவர்களுக்கு உண்மையா என்ன மறுமொழி என்று செய்யாம சும்மா சடைகிறார்கள் என்றும் யோசிப்பார்கள். அந்த மாதிரி பதில்களையும் விளக்குவது நல்லது என்று நம்புகின்றேன்.
சரி, அடுத்ததாக நமக்கு வரும் மேனேஜர் அல்லது மேலதிகாரி, அவர் எப்படி இருப்பார் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொள்ள நிச்சயம் விரும்புவோம். எனவே எங்களுக்கு வரப்போகின்ற மேனேஜர் எப்படி இருப்பார் என்பதை நாங்கள் நேர்காணலிலேயே எப்படி எடை போடலாம்?
உங்களோட வருங்கால மேனேஜர் உங்களோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஆள். ஏனென்றால் அவவோ அவரோ உங்களை பார்த்து உங்களோட வளர்ச்சிக்கு ஊண்டுகோலாக உங்களுக்கு கைடன்ஸ் தந்து உங்களுக்கு குரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தந்து உங்களை வளர்த்து விடுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில தான் உங்கள் புது வேலையை ஒன்று எடுப்பீர்கள். ஆகவே அப்படிப்பட்ட மேனேஜரை நீங்கள் எடுப்பது சரியான முக்கியம். இன்டர்வியூல போய் நீங்கள் உங்களோட ஸ்ட்ரென்த்ஸையும் உங்களோட டேலண்ட்ஸையும் எக்ஸ்பீரியன்ஸையும் வைக்கிற போது அதிலேயே கவனத்தை செலுத்தி கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் மேனேஜர் எப்படிப்பட்டவர் என்றதை கோட்டை விட்டுருவீர்கள். அதாலே உங்களுக்கு பேர்ந்து பின்னாடி கொஞ்சம் கஷ்டம் பெறும் என்று நம்புகிறேன். ஆகவே நீங்கள் இன்டர்வியூ பண்ணும் பொழுதே எப்படிப்பட்டவர் என்று கவனிக்கிறது முக்கியம். என்னென்ன கவனிக்கலாம்? முதலாவதாக அவர்கள பாடி லாங்குவேஜ் என்னென்று நீங்கள் சொல்லும் பொழுது அவங்க உன்னிப்பாக கவனிக்கிறார்களா, நீங்கள் சொல்றதோடு அவர்களுக்கு ரெசனேட் பண்ணுதா, தலையை அசைக்கிறார்களா, புன்னகை பூக்கிறார்களா, அந்த மாதிரி கனெக்ஷன் இருக்கிறதான்றதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அப்படி ஒரு கனெக்ஷன் இருந்தால்தான் உங்களுக்கும் அந்த மேனேஜருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி அவர்கள் உங்களை பார்ப்பார்கள் என்றது தெரிஞ்ச விஷயம்தான். ஆகவே நீங்கள் கழித்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர்கள் என்னென்று உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்றார்கள் என்று கவனித்து கொண்டு இருக்க வேண்டும். அடுத்ததாக, அவர்கள் எப்படி அந்த ஜாப்பை விவரிக்கிறார்கள் என்றதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஜாப் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கிறதால் அந்த ஜாப்ல இருக்கிறவரையும் நன்றாக பார்ப்பார்கள். அதோட அந்த பிக பிக்சரை உங்களுக்கு விளங்கப்படுத்தி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்சைட்ஸ கொடுத்தாருன்னா உங்களுக்கு விளங்கும். இவருக்கு இந்த ஜாப் முக்கியம், இந்த வேலை செய்வதும் முக்கியம், அவர்களை நல்லா பார்த்து அவர்களிடம் நல்லதை செய்விக்கிறது ஒரு நோக்கமா இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஆகவே அவர்கள் எப்படி அந்த ஜாப்பை டிஸ்கிரைப் பண்றார்கள் என்றதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக அவர்கள் கேட்கும் குவெஸ்டன்ஸ்ல இருந்து அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று நீங்கள் அவதானிக்கலாம். உதாரணமாக ஒரு ஆள் ஒரு இன்ஜினியரிங் மேனேஜர்ன்னு சொன்னா, அவர் இன்ஜினியர்ஸுக்கு மேனேஜர் என்று அந்த இன்ஜினியரிங் குவெஸ்டன்ஸை மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார்ன்னா அவர் டெக்னிக்கல்ல சுப்பீரியர் பர்சன், அதாக ஆகவே அவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு. ஆனால் உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸோ உங்களை வளர்க்குற ஒரு நோக்கம் அவருக்கு அவ்வளவு முக்கியமா இருக்காது. இந்த வேலை அந்த இன்ஜினியரிங் ஃபீல்ட் தான் அவருக்கு முக்கியமா இருக்குது. நீங்க அது சரியா உங்களோட வேலையை செய்தா அவளாங்கானும் வேற ஒரு குரோத் இதுகளுக்கும் அவருக்கு அவ்வளவு கவனம் எடுக்க மாட்டார் என்றுதான் என்றது அபிப்பிராயம். அதே போன்று வேலையை பற்றி கேட்காமல் உங்களை பற்றி நீங்கள் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்கள் அந்த மாதிரி குவஸ்டின்ஸை மட்டும் கேட்டுக்கொண்டிருந்தா அவருக்கு வேலைகள் அவ்வளவு தெரியாம இருக்கும். ஆனால் ஒரு மாதிரி மேனேஜர் ஆகிவிட்டார், ஆகவே இவரோட இன்னொன்று வேலை செய்யறது அடுத்தது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆகவே அவர்கள் என்ன மாதிரி குவஸ்டின்ஸ் கேட்கிறார்கள், ரெண்டும் கலந்து வேலையோட சம்பந்தமான குவஸ்டின்ஸ், அதோட பிஹேவியரோட சம்பந்தமான குவஸ்டின்ஸ், உங்களை பற்றி அறிகிற குவஸ்டின்ஸ் எல்லாம் சேர்ந்து வரும் பொழுது தான் அவர்கள் நல்ல ஒரு மேனேஜர் என்று நீங்கள் ஊகிக்கலாம். மூன்றாவதாக நீங்கள் அவரிடம் உங்களோட குவஸ்டின்ஸ் கேட்கலாம். இப்ப ஏற்பட்டவர் என்றதுக்கு உங்களோட டெல் மீ அபவுட் யுவர் மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் என்று சிலவர் கேட்பார்கள். அது புளித்து போன குவஸ்டின் நான் நினைக்கிறேன். அதை விட What are you most proud of in this organization? Or what are you most proud of in the culture? And the Gerta, உங்களுக்கு தெரியும் அவருக்கு என்ன அவருக்கு முக்கியமாக இருக்குன்றது எப்ப ஏற்பட்டவர் என்று அறியலாம். ஆகவே அந்த மாதிரி குவஸ்டன்ஸ் கேட்கறதுக்கு தயங்காம செய்யறதுதான் புத்தி. கடைசியாக சொல்லுவார்கள் கட் ஃபீல் என்று. கட் ஃபீல் என்ன, உங்களுக்கு ஒரு ஆளை பார்த்து அவரை உண்மையா பிடிக்கவில்லை, இவரோட இருக்கும் பொழுது அன்கம்ஃபர்டபுளா இருக்குது, அப்படி உங்களோட கட் உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு மனம் இப்படி சொன்னா அதை நம்புங்கோ. ஏனென்றா அவர்களுக்கு உடனே உங்களை பிடிக்கல, நான் வேலைக்கு எடுத்து விட்டார்கள், எந்த பிரச்சனை கூடும் மொழிய குறையாது. ஆகவே அந்த நேரத்துல நீங்கள் எப்படி அவர்களை விட போட்டு இவரோட நல்லா வேலை செய்யலாமோ, இந்த இவரோடையோ அவரோடையோ நல்லா வேலை செய்யலாமோன்னு நீங்கள் தீர்மானித்து கொண்டு அந்த வேலையை எடுப்பதுதான் முக்கியமாக படுகின்றது.
மிக்க நன்றி சுபி நந்திவர்மன் அவர்களே, இரண்டு விடயங்கள் பற்றி தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் இன்னும் சில அம்சங்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நன்றி ரேணுகா, வணக்கம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.